السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العظيم. அளவற்றருளாளனும் நிகரில்லாத அன்புடையவனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தார்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள், ருசுல்மார்கள், எங்களுடைய தலைவர், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த கண்ணியமிக்க சஹாபாக்கள், அவர்களை சுயர்ந்தவர்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளையும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளும் தன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய எல்லா நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதா. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி காப்புடைய நீயத்தோடு இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களை, விசுவாசிகளை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து அதில் உலகத்தில் வாழ்வதற்குரிய அனைத்து வசதி வாய்ப்புகளையும் ஏற்பாடு செய்து தந்து அவனுடைய திருப்தியையும் சந்தோஷத்தையும் உலகத்தில் சம்பாதித்துக் கொண்டு இந்த உலகத்துக்கு சலாம் சொல்லிவிட்டு மறுமையுடைய வாழ்க்கைக்கு பயணமாகுவதற்காக வேண்டி, அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாராகுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறான். சகோதரர்களே, கனவான்களே, உலகத்தில் ஒரு மனிதனுடைய சிறப்பு, ஒரு மனிதனுடைய கண்ணியம், மதிப்பு, மரியாதை அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீனுடன் சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அவனுடைய கட்டளைகளுக்கு வழிபடுவதில் தான் வைத்திருக்கிறான். அவனுடைய தூதருடைய சொல்லுக்கு செயலுக்கு தன்னை உள்ளடக்கிக் கொள்வதில் தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறான். உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு எப்படி பணம் தேவையோ, பொருள் தேவையோ, ஆட்சி, அதிகாரம், அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவிகள் இவைகளின் மூலமாக எப்படி நாம் உலகத்தில் ஒரு அந்தஸ்தை தேடுகின்றோமோ, ஒரு கண்ணியத்தை தேடுகின்றோமோ, நாம் நினைக்கிறோம் நான் ஒரு ஆலிமாக இருந்தால் உலகத்தில் சிறப்பாக இருக்கும், கண்ணியமாக இருக்கும், நான் ஒரு ஆசிரியராக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் இருக்கும், நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் எனக்கு செல்வாக்கு இருக்கிறது, நான் இன்ன அதிகாரியுடன் தொடர்புடையவனாக இருந்தால் எனக்கு பேரும் புகழும் இருக்கிறது, இன்ன நாட்டில் பிறந்திருந்தால், இன்ன ஊரில் நான் வசித்திருந்தால், இவரோடு நான் தொடர்பு வைத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பெருமை பாராட்டி பேசுவதை போன்று உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு எப்படி பட்டம்,
பதவி, ஆட்சி, அந்தஸ்து, அதிகாரம் இவைகள் தேவையோ, நாளை மறுமையுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தேவை தக்குவா, தவக்குல், ஈமான், இஸ்லாம், யகீன், சபர், இவை போன்றவைகள் தான் நாளை மறுமை நாளில் எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும். அது இல்லாமல் எங்களுடைய பட்டமோ, பதவியோ, ஆட்சியோ, அதிகாரமோ, அந்தஸ்தோ அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவினிடத்தில் எந்த விதமான ஒரு மதிப்பும் மரியாதையையும் எங்களுக்கு பெற்றுத்தராது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மதிப்பும் மரியாதையும் இருப்பது அவனுடைய கட்டளைகளுக்கு நாம் அடிபணிந்து நம்முடைய வாழ்க்கையில் அடிமைத்துவத்தை நிரூபித்து வாழ்வதிலேதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கண்ணியத்தை சிறப்பை வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அப்படி ஒரு குடும்ப உறவின் மூலமாக, அந்தத்தின் மூலமாக, நாம் இன்ன நாட்டில் பிறந்தவர் என்பதின் மூலமாக, இன்ன குடும்பத்தோடு தொடர்புடையவர் என்பதின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் இருக்குமாக இருந்தால், அந்தஸ்து இருக்குமாக இருந்தால், அதற்கு நாம் தகுதி அல்ல, அதற்கு தகுதியானவர் இருக்கிறார். அவர் அபூலகம். அதற்கு தகுதியானவர் அபூலகம். ஏன்? இவர் மக்கா நகரத்தில் புனித பூமியில் பிறந்தவர். எம்முடைய நாட்டில் உள்ள புனித பூமி அல்ல, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவினால் வர்ணிக்கப்பட்ட புனித பூமி மக்கா நகரத்தில் பிறந்தவர். காபத்துல்லாவினுடைய நிர்வாக சபை உறுப்பினராக இருந்தவர். காபத்துல்லாவினுடைய சஷ்டி போர்டில் ஒருத்தர் அபூலகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பெரியப்பாட சொந்த மகன், பெரியப்பாட மகன். நபி அவங்கள வாப்பா அப்துல்லா, அவருடைய சகோதரர் அப்துல், அவருடைய தந்தை அப்துல் முத்தலிப். அந்த அப்துல் முத்தலிபுடைய மகன் தான் இந்த அபூலகம் என்றவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சாட்சியாகிறாங்க. நெருங்கின சொந்தம். நபியுடைய தாயினுடைய குணத்தை பார்க்கும் பொழுது அபூலகம் தாய் மாமனாகிறார். நபி அவங்கள தாய் மாமன். தன்னுடைய குடும்பத்தின் குணத்தை பார்க்கும் பொழுது ரெண்டு மகளுடைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரெண்டு மகளுடைய மாமனாராக, சம்பந்தியாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்ப சம்பந்தியாக அபூலகம் இருந்திருக்கிறார். சகோதரர்களே, இதை விட வேற என்ன சிறப்பு வேணும்? இதை விட வேற என்ன கண்ணியம் வேண்டியிருக்கிறது? நபி அவங்கள குடும்பம் குறைசி வம்சம், நபி அவங்கள நாலா புறத்திலும் சொந்தம், புனித பூமியில பிறந்திருக்கிறார், புனிதம் மிக்க பைத்துல்லாவினுடைய நிர்வாக சபையில் இருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவிடத்தில் இவைகளின் மூலமாக அந்தஸ்தோ, மதிப்போ, மரியாதையோ கிடையாது. அல்லாஹ் இவைகளை பார்ப்பதில்லை. கியாமத்துடைய நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட மிக சிறந்த மனிதரை அல்லாஹ் அழித்துக் கொண்டிருக்கிறான். நாமும் கூட இன்று வரைக்கும் கியாமத்து வரைக்கும் அவரை சபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்? அவரிடத்தில் அனைத்து புகழும், பட்டம், பதவி, ஆட்சி, அதிகாரம், அந்தஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை அவருடைய வாழ்க்கையில் இருக்கவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிப்பும் மரியாதையும், அவர்களுடைய அந்தஸ்தும் தீனும் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. அதனால் அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தவில்லை, கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட எப்படி முஹப்பத் வச்சிருந்தாங்க என்றால், இந்த அபூலஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருந்தார் என்றால், அவருடைய பெயர் அப்துல் உஸ்ஸா. அபூலஹபுடைய உண்மையான பெயர், அவருடைய தந்தையினால் சூட்டப்பட்ட பெயர் அப்துல் உஸ்ஸா. இவருக்கு ஏன் அபூலஹப் என்ற பட்டம் கிடைத்தது? பிரகாசத்தின் தந்தை, ஒளிமயமானவர் என்ற சிறப்பு பெயர் எப்பொழுது கிடைத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள். இந்த செய்தியை, அவர்கள் பிறந்த செய்தியை அவருடைய ஒரு அடிமை பெண் துவைபா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அபூலஹபிடத்தில் வந்து சொல்கிறார், உங்களுடைய சாட்சாட வாப்பாட தம்பி, உங்களோட சாட்சாட சாட்சாவுக்கு ஒரு புள்ள பிறந்திருக்குது, ஆம்பளப்புள்ள பிறந்திருக்குது என்ற அந்த நற்செய்தியை சொன்னதுதான். சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்துல அந்த நபியுடைய முஹப்பத், ஒரு புள்ள கிடைச்சிருக்குது என்ற முஹப்பத், அந்த அன்பு, இதை கேட்ட உடனே அவருடைய முகத்துல ஒரு பிரகாசம் ஏற்பட்டது, முகத்துல ஒரு வெளிச்சம் ஏற்பட்டது. அன்றைய நாள் முதல்தான் அவருக்கு அபூ லஹப் என்ற பெயர் சூட்டப்பட்டது, அபூ லஹப் என்ற பட்டம் சூட்டப்பட்டது, பிரகாசத்தின் தந்தை என்ற பெயர் நாமம் சூட்டப்பட்டார். அந்த அடிமை பெண்ணை இந்த நல்ல செய்தியை சொன்னதற்காக உடனடியாக உரிமை விட்டு விட்டார். சகோதரர்களே, இவ்வளவு சிறப்பிற்குரியவர், இவ்வளவு மரியாதைக்குரியவர் அல்லாஹ்விடத்தில் கேவலப்படுத்தப்படுகிறார் என்றால், தரக்குறைவாக கருதப்படுகிறார் என்றால், குர்ஆன் அவரை கியாமத்து நாள் வரைக்கும் இழிவுபடுத்துகிறது என்றால், இவைகளின் மூலமாக நாம் உலகத்திலே கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அந்தத்தையும் அடையலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவைகள் செல்லுபடியாகாது என்பதை நிரூபிக்கின்றது. மறுபுறத்தில் பாருங்கள், ஹஸ்ரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க, இவர் ஒரு அடிமை, ஹபஷாவில பிறந்தவர், இவருடைய பிறந்த நாள் பிறந்த திகதி தெரியாது, அடிமையாக பிறந்தவர், கருத்த நிறமுடையவர், அந்தஸ்தில்லாதவர், பார்வைக்கு அலங்கோலமானவர், மக்களிடத்திலே தெருக்களிலே பொருட்கள் விற்கப்படுவதை போன்று சித்தப்பட்டவர் ஹஜரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இந்த பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த அளவுக்கு மதிப்பு மிக்கவர்கள் என்றால், எந்த அளவுக்கு மரியாதை மிக்கவர்கள் என்றால், ஒரு தடவை பனூ புக்கைர் கோத்திரத்தார் நபியிடத்துல வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய சகோதரிக்கு ஒரு திருமணம் முடிக்கணும், அதுக்கு உங்களோட சகோதரத்தில் யாரையாவது ஒரு மாப்பிள்ளைச்சாங்க, ஒரு மாப்பிள்ளைய பேசிட்டாங்க, எங்களுடைய சகோதரிக்கு திருமணம் முடிப்பதற்கு என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஐனா அன்தும் அன் பிலால், பிலால் இருக்கிறாரே, பிலாலுக்கு முடிச்சு கொடுங்க என்று சொன்னாங்க. அவங்க போய் ஹஜரத் பிலால பார்த்தாங்க, சுப்ஹானல்லாஹ், அசிங்கமான தோற்றம், பார்க்கிறதுக்கு அருவறுப்பு, கருப்பு, எந்தவிதமான மதிப்பும் இல்ல, மரியாதையும் இல்ல, அழகும் இல்ல, சொத்து செல்வம் இல்ல, ஒரு அடிமை. நபியிடத்துல வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு வேற யாரையாவது ஒரு மாப்பிள்ளைய பேசிட்டாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐனா அன்தும் மன் பிலால், பிலால் இருக்கிறார், அவருக்கு முடிச்சு கொடுங்க, பிலாலுக்கு முடிச்சு கொடுங்க. அவங்க போய் தன்னுடைய மற்ற சகோதரத்துல சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எங்கட சகோதரிக்கு திருமணம் பேச போனோம், அப்படி அவங்க பிலால முடிக்க சொன்னாங்க, அவருடைய தோற்றம், அவருடைய அழகு, அவருடைய வசீகரம், இது எங்களுக்கு பொருத்தமாக இல்ல, அதனால நீங்க போய் நபியிடத்துல பேசி பாருங்க, பிலால விட்டுட்டு வேறு யாரையாவது திருமணம் முடிச்சு பாருதுக்கு. அவங்க வந்து நபியிடத்துல பேசினாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட சகோதரிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒன்று பேசிட்டாங்களே என்று சொன்ன நேரத்துல ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐனா அன்தும் அன் ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னா, நான் ஒரு சொத்துக்கு சுத்தமான ஒரு மனிதரை காற்றேன், சுத்தவாதிகளில் உள்ள ஒரு மனிதரை காற்றேன், அவருக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க சொல்றேன், நீங்க அவரை விட்டுட்டு வேற ஆள் தேடுறீங்களா? சொன்னாங்க, உங்களோட பிள்ளைய பிலாலுக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க என்று சொல்லி அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிமையான மனிதரை, மக்களுடைய பார்வையில் மதிப்பற்ற மனிதரை, மக்களுடைய பார்வையில் பெருமதியற்ற மனிதராக கருதப்பட்ட அந்த பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சுவர்க்கவாதி என்ற நன்மாராயம் சொல்லி நபி அவங்க திருமணம் முடித்து வைக்கிறாங்க. சகோதரர்களே, கனவான்களே, அடுத்து பார்த்தால் நபியுடைய குடும்பம், வம்சம், அந்தஸ்து, அதிகாரம், ஆட்சி எல்லாம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அபூ லஹப் அவனுடைய கைகள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு சபித்துக் கொண்டிருக்கிறான். மறுபுறத்தில் பார்த்தால் ஒரு அடிமை மனிதர்களுடைய பார்வைக்கு அலங்கோலமானவர், அசிங்கமானவர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் என்று. சகோதரர்களே, மதிப்பும் மரியாதையும் அல்லாஹ்விடத்தில் வேண்டும் என்றால் அது கிடைக்கும் அவனுக்கு வழிபடுவதனால் மாத்திரம்தான், அவனுக்கு அஞ்சுவதனால் மாத்திரம்தான், அவனுக்கு கட்டுப்படுவதனால் மாத்திரம்தான். அப்படி இல்ல, நாங்க இன்னாரோட தொடர்பு வச்சிருக்கிறோம், நாங்க இன்ன ஃபேமிலியில பிறந்திருக்கிறோம், நாங்க இன்ன ஊர்ல பிறந்திருக்கிறோம், நாங்க இன்ன இயக்கத்துல இருக்கிறோம், அதனால நாங்க தான் சிறந்தவங்க, நாங்க தான் கண்ணியமானவங்க என்ற பெயர் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுகுவுக்கு கிடையாது. அல்லாஹ் சொல்வது இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தாக்கும், உங்கள சிறந்தவர், உங்கள பயபக்தி உள்ளவர், உங்கள கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் யாரு பயபக்தியாளர்களாக இருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை அஞ்சு வாழ்கிறார்களோ, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில் தன்னுடைய வாழ்க்கையை கடத்துகிறார்களோ, இவர்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருக்கிறதே தவிர, உலகத்தினுடைய எந்த ஒரு வஸ்துவை வைத்தும், எந்த ஒரு துறையை வைத்தும், எந்த ஒரு முறையை வைத்தும் அல்லாஹ்விடத்தில் மனிதனுக்கு கண்ணியம் கிடையவே கிடையாது. சகோதரர்களே, கனவான்களே, இந்த வரிசையில் தான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தக்குவாவை உண்டு பண்ணுவதற்காக வேண்டித்தான், இறையச்சத்தை உண்டு பண்ணுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு ஒவ்வொரு வருடமும் எமக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறான். அது ரமலானுடைய பயிற்சி, நோன்பினுடைய பயிற்சி, தக்குவாவினுடைய பயிற்சி. ஏன் இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது? மனிதன் அல்லாஹ்வை பயந்தவனாக மாற வேண்டும், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக மாற வேண்டும். இந்த பயிற்சி ஒவ்வொரு வருடமும் ஒரு மாதம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, ஒரு மனிதனிடத்தில் தக்குவா உண்டாக வேண்டும் என்றால் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அதிகமாக தொழ சொல்லி இருக்கலாம், ஒரு நாளைக்கு ஐந்து வக்து தொழுகிறவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் தக்குவா அதிகரிக்க வேண்டும். எனவே அந்த ஐந்து வக்தை பத்து நேர தொழுகையாக அல்லாஹ் மாற்றி இருக்கலாம், அல்லது இன்னும் ஒரு ரெண்டு மாசம் நோன்பு கூட்டி இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு முறையில அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு தக்குவாவை உண்டு பண்றதுக்கு முயற்சிக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு ஏன் எங்களை பசியில போடுறான், ஏன் எங்களை தியாகத்துல போடுறான், ஏன் எங்களை கஷ்டப்படுத்துறான்? நாங்க பசியில இருக்கிறதுக்கும், நாங்க தாகத்துல இருக்கிறதுக்கும், தக்குவாவுக்கும் என்ன சாத்தியம் இருக்கிறது? காலையில இருந்து இரவு வரைக்கும், மாலை வரைக்கும் நாம் பட்டினியாக கிடப்பதிலே சகோதரர்களிலே, சகோதரர்கள் அல்லாஹ்வுக்கு என்ன லாபம் இருக்கிறது, எங்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது? காலையில் இருந்து இரவு வரைக்கும் பட்டினியாக இருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம், இதற்கும் தக்குவாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதனை நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால், விளங்கிக் கொள்வோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் தக்குவா சர்வ சாதாரணமாக வந்துவிடும். கஷ்டம் இல்லாம அல்லாஹ்வை அஞ்சுவது லேசாகிவிடும். சகோதரர்களே, அல்லாஹ் ஏன் எங்களா வருடத்துல ஒரு மாசம் பட்டினி போடுறான், ஒரு மாசம் ஏன் பட்டினி போடுறான்? நாங்க சாப்பிடாம ஏன் இருக்கிறோம்? எங்கள்ட்ட சாப்பாடு இருக்குது, தேவையான குளிர்பானங்கள் இருக்குது, தண்ணீர் இருக்குது, அழகாக குடிக்கலாம், சாப்பிடலாம். ஆனால் அல்லாஹ் தடுக்கிறான். ஏன் தெரியுமா? ரமலான் முடிந்ததுக்கு பின்னால எங்களுடைய உள்ளத்துல வர வேண்டும், நான் என்னுடைய ரப்புக்காக, என்னுடைய அல்லாஹுடைய திருப்திக்காக ஹலாலான, எனக்கு ஹலாலாக்கப்பட்ட உணவையே நான் சாப்பிடாதவன், எனக்கு ஹலாலாக்கப்பட்ட தண்ணீரையே நான் நெருங்காதவன். இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி ஹராத்தை சாப்பிடுவது? ஹராம் எப்படி என் வாயில நுழையும்? ஹராம் எப்படி என் வயிற்றுக்குள்ள போகும்? இந்த உணர்வு உண்டாகிவிட்டதென்றால் சகோதரர்களே, நாங்க யாரும் பாவமான முறையில சம்பாதிக்க மாட்டோம். இன்னைக்கு பொய் சொல்றது என்னதுக்கு? சம்பாதிக்கிறதுக்காக. ஏமாத்துறது எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்காக. வங்கி வாங்குறதுக்கு சம்பாதிக்கிறதுக்காக அனைத்து பாவங்களையும் நாங்கள் தொடர்புபடுகிறோம். எதுக்காக வேண்டி சம்பாதிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு. இந்த உணர்வு வந்து விட்டது என்றால் நான் என்னுடைய ரப்புக்காக ஹலாலான என்னுடைய உணவிலேயே செய்வைக்காதவன் எப்படி நான் ஹராத்தில் நுழைவது, எப்படி நான் ஹராத்தை நாடுவது, எப்படி எங்கள் ஆட்சிக்குள்ள ஹராமான ஒரு ரூபாய் வரும், எப்படி எங்கள் தொண்டைக்குள்ள ஹராமான ஒரு சொட்டு தண்ணீர் இறங்கும் என்ற சிந்தனை உள்ளவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். நாங்கள் மனைவியோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம். அம்மானுடைய பால் காலத்திலே நோன்பை பிடித்ததில் இருந்து நோன்பை விடுகிற வரைக்கும் நோன்பை திறக்கிற வரைக்கும் மனைவியை இச்சையுடன் பார்க்காமல் இருக்கிறோம். எங்களுடைய மனைவியுடைய ஆசையை எங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எதற்காக? ரமலான் முடிந்ததுக்கு பின்னால் எங்கட உள்ளத்துல வரணும், ஏன் ரப்புக்காக நான் எனக்கு ஹலாலாக்கப்பட்ட மனைவியையே நான் இச்சையோடு பார்க்காதவன், எனக்கு சொந்தமான மனைவியையே நான் இயற்கையான இச்சையோடு பார்க்காதவன், நான் எப்படி இன்னொரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது? எனக்கு ஹலாலான மனைவியுடனே நான் உடல் உறவை தவித்துக் கொண்டவன் என்னுடைய ரப்புக்காக நான் எப்படி இன்னொரு அந்நிய பெண்ணை பார்க்க முடியும், எனக்கு எப்படி அந்நிய பெண்ணுடைய ஒரு யோசனை வர முடியும் என்ற சிந்தனை எங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட வேண்டும். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹூ எங்களுக்கு நோன்பினுடைய பயிற்சியை தருகிறான், தக்வாவை தருகிறான். இந்த பயிற்சிக்குள்ளதான் மாற்றினாங்க, இந்த பயிற்சிக்குள்ளதான் கொண்டு வந்தாங்க. சஹாபாக்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்தால், அவர்களுடைய வெளிரங்கத்தை பார்த்தால், சுப்ஹான் அல்லாஹ், அவர்கள் சாதாரணமானவர்கள், யாருக்கும் மதிப்பு மரியாதையற்றவர்களை போன்று இருப்பார்கள். ஆனால் அந்த ரங்கத்தை பார்த்தால் அவர்களுடைய அந்த சுப்ஹான ஜல்ல ஜலாலோ அதற்கு நிகராக உலகத்தில் எதுவுமே கிடையாது. சகோதரர்களே, ஒரு மெலிஞ்ச சஹாபி, அவங்க ரெண்டு கால்களும் ரொம்ப மெலிவானது, ஸ்ட்ராங் இல்ல, அவங்களோட கால்களால உறுதியாக நிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மெலிஞ்ச ஒரு சோர்வான சஹாபிதான் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு தடவை இவங்க ஒரு ஈச்ச மரத்துல உச்சியில ஏறி இருக்கிறாங்க. அந்த இடத்துல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. காத்தடிக்குது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அந்த மரத்துல தொங்கி கொண்டிருக்கிறார். அந்த காத்தடிக்கிற அந்த வேகத்துல அவர்களுடைய கால்களை அந்த மரத்துல வச்சு நிக்க இயலாமல் இருக்குது. மரத்துல ஆடி கொண்டிருக்கிறார். இதை பார்த்த சஹாபாக்கள் எல்லாரும் சிரிச்சு விட்டாங்க. இதை பார்த்து எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் மரத்துல நிக்க இயலாம ஆடிக்கொண்டிருக்கிறார், காத்துக்கு ஆடுறார். நாங்க சொல்லுவோமே அவர் ஊதி உற்றா பறந்துருவார் என்று. இந்த அமைப்புல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் மரத்துல ஆடிக்கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் சிரித்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அத்தல் ஹகூனான் இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத பார்த்தா நீங்க சிரிக்கிறீங்க. அஞ்சத்தி சாத்தை அவருடைய ரெண்டு கால்களும் இலகீனமாக இருக்கிறது, அவருடைய கால்கள் உறுதி இல்லாமல் இருக்கிறது என்பதை பார்த்தா நீங்க சிரிக்கிறீங்க. அருமை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய ரெண்டு கால்களும் இருக்கிறது, நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுடைய அந்த மீசான் தராசில் உஹத் மலையை விட பாரமாக இருக்கும் என்று சொன்னாங்க. சகோதரர்களே, வெளி பார்வைக்கு பார்த்தால், வெளி தோற்றத்தில் பார்த்தால் சும்மா சாதாரண மனிதனாக இருக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவருடைய கால்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு முன்னால இவர் ஜபல் உஹத், உஹதுடைய மலையை விடவும் இவருடைய பாதங்கள் பாரமானது என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவர்களே, அந்த பாதங்கள் என்ன செஞ்சிச்சு, அந்த பாதங்கள் என்ன செஞ்சிச்சு, அந்த வெள்ளிய ரெண்டு பாதங்களும், அந்த பலமில்லாத அந்த ரெண்டு பாதங்களும் எல்லா மக்களும் தூங்கி இருக்கும் பொழுது நடுநிசையில சஹஜ்ஜதில எழும்பி அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று குர்ஆன் ஓதி காட்டுச்சு. அல்லாஹ்வுக்கு முன்னால குர்ஆன் ஓதி காட்டுச்சு. அந்த ரெண்டு பலகீனமான கால்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் அழைக்கப்பட்டவுடன் இதோ நான் தயாராகிவிட்டேன் என்று ஏந்திய வாள்களுடன் அந்த ரெண்டு கால்களும் அல்லாஹ்வுடைய பாதையில முன்சப்புல நின்று காட்டுச்சு. அதனால அவர்களுடைய இபாதத்துகள் வணக்கங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு காரணமாக ஆகும். சகோதரர்களே, இந்த தக்குவா எங்கட வாழ்க்கையில வரணும். இந்த தவக்குல், இந்த யக்கீன், இந்த நம்பிக்கை எங்கட வாழ்க்கைக்குள்ள வரணும். அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் இருக்கிறது. தனி வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் யோசிக்கணும். யா ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வல் தங்குர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உட்கார்ந்து பார்த்துக் கொள்ளுங்க, யோசிச்சு கொள்ளுங்க. நாளை காலை நாளைக்கு நாம இதே இடத்துல இத்தனை மௌத்தாகினால் சகோதரர்களே, நாளைக்கு இந்த நேரத்துக்கு முன்னால நாங்க மண்ணுக்குள்ள போயிருவோம். இதே நேரத்துக்கு முன்னால நாங்க கபருக்கு சொந்தக்காரராகிடுவோம். அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமைக்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. தனியாக சிந்திங்க, என்னிடத்தில் என்ன இருக்கிறது? நான் இவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டேன், என்னிடத்தில் என்ன மிச்சம் இருக்கிறது? நான் எதை என்னுடைய ரப்புக்கு கொண்டு போக போகிறேன்? இந்த சிந்தனை வளர்க்கப்பட வேண்டும். இந்த சிந்தனை வளர்க்கப்பட வேண்டும். ரமலான் என்பது தக்வாவுடைய மாதம், ஒற்றுமையின் மாதம், பெருமையின் மாதம். ரமலான் சண்டைக்குரிய மாதம் அல்ல, சர்ச்சைக்குரிய மாதம் அல்ல. ரமலான் விவாதத்துக்குரிய மாதம் அல்ல. ரமலான் விவாதத்துக்குரிய மாதம் சகோதரர்களே. ஆனால் இன்று ரமலான் என்றாலே, ரமலானுடைய தலைப்பிறை என்றாலே, ரமலானுடைய தராவீ என்றாலே உள்ளத்தில் பயம் எடுக்கிறது. இந்த வருடம் என்ன பிரச்சனை வரப்போகிறதோ, என்ன சிக்கல் வரப்போகிறதோ, என்ன துன்பம் ஏற்படப்போகிறதோ, எங்களுடைய ஊருக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று பயம் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக ரமலானுடைய காலத்தை நாம் மாற்றிக்கொண்டோம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய சிறப்புகள், எங்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மார்க்க பிரச்சனைகளை, மார்க்க சிக்கல்களை எப்படி கையாண்டார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளை எப்படி சீராக்கிக் கொண்டார்கள் என்ற வரலாற்றை புரட்டி பார்ப்போம். நாங்கள் உலமாக்களை அணுகி அந்த வரலாறுகளை கேட்போம். அப்பொழுதுதான் அவர்கள் எப்படி இந்த சமூகத்தை கையாண்டார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் இஸ்லாத்தினுடைய இமாம்களில், சட்ட கோவைகளை இயற்றிய இமாம்களில் மிக முக்கியமான ஒருவர் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள். சகோதரர்களே, கனவான்களே, அதே போன்று இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள், இவர்கள் இருவரும் மார்க்கத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள். ஏனைய இமாம்களும் அவ்வாறுதான். நான் ஏன் இந்த இரண்டு இமாம்களை மாத்திரம் சுட்டி காட்டுகிறோம் என்றால், இவர்கள்தான், இவர்களுடைய மதுஹபு தான், இவர்களுடைய போக்கு தான், இவர்களுடைய சட்டங்கள் தான் நமக்கு மத்தியில் பிரபல்யமாக இருக்கிறது. சகோதரர்களே, கனவான்களே, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சட்டத்தில், அவர்களுடைய மார்க்க அந்த சட்டத்திலே சுபுஹு தொழுகையினுடைய குனூத்தை எடுத்து பாருங்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க சுபுஹுடைய தொழுகையில குனூத் என்ற ஒன்றே இல்லை என்று தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள். சுபுஹுடைய தொழுகையில் குனூத் என்ற ஒன்று இல்லை என்று திட்ட தெளிவான ஹதீஸுகளை எழுதியிருக்கிறார்கள். எந்த சகோதரர்கள் இன்றைய சற்காலத்தில் சுபுஹு தொழுகைக்கு குனூத் இல்லை என்று வாதிடுகிறார்களோ, இதே ஹதீஸுகளை தான், இதே சட்டங்களை தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவங்க தன்னுடைய ஃபிக்ஹ் கிதாபுகள்ல எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்க இதற்கு நேர் மாற்றம், இதற்கு நேர் மாற்றம். அவங்களுடைய சித்திர கிதாபுல புத்து தொழுகையினுடைய புனூத்தை பற்றி எழுதும் பொழுது இது மிக கட்டாயமான சுண்ணத்துகள்ல உள்ளது. நபியவங்க வாழ்க்கை பூரா சுபகு தொழுகையில புனூத் ஓதி இருக்கிறாங்க. சுபகு தொழுகையில புனூத்தை விட்டவர் சஜதா செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும் என்ற அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய சித்திர கிதாபுல எழுதியிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் வானமும் பூமியும் போல அவர் இருப்பு என்பதற்கு தரமான ஆதாரங்களை காட்டியிருக்கிறார், இவர் இல்லை என்பதற்கு தரமான ஆதாரங்களை காட்டியிருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய சில மாணவர்கள் சென்று இமாம் ஷாஃபியிடத்தில் கேட்டாங்க, இமாம் அவர்களே, இமாம் அபு ஹனீஃபா தங்களுடைய கிதாபுகள்ல சுபகு தொழுகையில புனூத் இல்லை என்று சொல்லி இருக்கிறாங்களே, நீங்க உங்களோட கிதாபுகள்ல சுபகு தொழுகையில புனூத்தை பற்றி பலமாக எழுதி இருக்கிறீங்களே, இமாம் அபு ஹனீஃபாவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்ட நேரத்துல சகோதரர்களை கனவாங்களே, இமாம் ஷாஃபி என்ன சொல்லி இருக்கணும், இமாம் ஷாஃபி என்ன சொல்லி இருக்கணும், அவர்கள் சொல்லி இருக்கணும், ஓ பாருங்களே சுபகு தொழுகைக்கு புனூத்துக்கு எவ்வளவு ஆதாரம் இருக்கு, இவ்வளவு இருக்கிறது, அபு ஹனீஃபா இப்படி எழுதி இருக்கிறாரு, இது எவ்வளவு பெரிய தவறு, இதை நாம் எப்படி சுட்டி காட்டுறது, இப்படித்தானே சொல்லி இருப்போனும். ஆனால் இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, நீங்க அபு ஹனீஃபாவை பத்தியா என்னிடத்துல கேட்கறீங்க, அவருடைய ஆய்வை பத்தியா கேட்கறீங்க, அவருடைய ஆதாரங்களை பற்றியா கேட்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையில சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க, என்ன வாழ்க்கையில இமாம் அபு ஹனீஃபாவை விட ஒரு அறிவாளிய இந்த வாழ்க்கையில இந்த லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை என்று சொன்னாங்க. சகோதரர்களே, இதுதான் இஸ்லாமிய கையால், இப்படித்தான் இஸ்லாம் வளர்க்கப்பட வேண்டும். இஸ்லாத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் அவர்களுக்கு நாம் பதில் சொல்வது இந்த நளின நடைமுறையில் அமைய வேண்டும், இந்த நளின நடைமுறையில் அமைய வேண்டும். நாம் சொல்வது இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது நாம் நளின தன்மையை கையாள வேண்டும் என்றால் இஸ்லாமியர்கள் நாம் தாவா களத்திலே குதித்திருப்பவர்கள். ரமலான் தக்வாவுடைய மாதம் சகோதரர்களே, அது ஃபத்வாவுடைய மாதம் அல்ல, தருவது லல்லத்தும் தத்தக்கும், உங்களோட வாழ்க்கையில தக்வா ஏற்படணும் என்பதற்காக வேண்டிய தவிர உங்களோட வாழ்க்கையில ஃபத்வா உண்டாக்கணும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. அதனால என்னோட வாழ்க்கையில நாங்க உத்தர உத்தர மதிச்சு நடக்கணும், நான் சொல்றதுதான் சரி, நான் செய்யறதுதான் சரி, என்ன உட்கா ஆள் இல்ல, நான் தான் செய்யறது சரி, நான் தான் சொல்றது சரி என்று எத்தனை உள்ளத்துல வந்துடுமோ அந்த இடத்துல நாங்க தாழ்த்தப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க கிதாபுல் இல்ம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யறாங்க. கிதாபுல் இல்ம்ல இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஒரு ஹதீஸ் பதிவு செய்யறாங்க. ஹஜ்ஜத்துல் வதாவுல நபியிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, ஐயோ யௌமின் ஹாதா, இது என்ன நாள் என்று கேட்கிறாங்க, இது என்ன நாள். சகோதரர்களை கனவான்களே, அந்த ஸஹாபாக்கள் யார், எப்படிப்பட்ட அறிவாளிகள், எப்படிப்பட்ட மனிதர்கள், அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரியாது என்ன நாள் என்று, அல்லாஹு அவருடைய தூதருக்கு தர்சி எல்லாருக்கும் தெரியும் வெள்ளிக்கிழமை என்று, அங்கிருந்த அனைத்து சஹாபாக்களுக்கும் தெரியும் வெள்ளிக்கிழமை என்று. ஆனா சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அப்படி அவங்க கேட்கிறாங்க, ஐயோ ஷஹரின் ஹாதா, இது என்ன மாசம் என்று கேட்கிறாங்க. சகோதரர்களே, எல்லாரும் வந்திருக்கிறாங்க ஹஜ்ஜுக்கு, அரபாவ இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும் இது ஹஜ்ஜுடைய மாதம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், எங்களுக்கு தெரியாது அல்லாஹுடைய தூதரே, உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மாத்திரம்தான் தெரியும். அப்படி அவங்க கேட்கிறாங்க, ஐயோ பலவின் ஹாதா, இது என்ன ஊர் என்று கேட்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் அரபா, எல்லாருக்கும் தெரியும் மக்காண்டு, அந்த ஊர்ல பிறந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம். அந்த ஹதீஸ்ல இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க எழுதுறாங்க, சஹாபாக்கள் நினைச்சாங்களாம், இன்றைய நாளுடைய, இன்றைய மாதத்தினுடைய, இந்த இடத்தினுடைய பெயர நபி அவங்க மாத்திருவாங்களோ தெரியாது என்ற அளவுக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தாங்க. சகோதரர்களே, நாம் புகாரி அவங்க இத இல்முடைய பாடத்துல கொண்டு வராங்க. ஏன் இல்ம் என்பது எனக்கு தெரியாது என்பதில் தான் ஆரம்பிக்குது. எனக்கு தெரியாது என்பதில் தான் ஒரு மனிதனுடைய இல்மு ஆரம்பமாகிறது. அதனால எப்பவும் எங்கட உள்ளத்தில் ஒரு பணிவு இருக்கணும். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய பூர்த்தியான அறிவு இன்னும் கிடைக்கப்படல. அதனால எனக்கு முன்னால வாழ்ந்த அந்த இமாம்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், அல்லாஹ்வை பயந்த மனிதர்கள் சொன்ன தீர்ப்புகளை என் வாழ்க்கையில நான் எடுத்து நடக்கிறேன் என்ற அந்த உணர்வு வர வேண்டும். சகோதரர்களே, கனவான்களே, ஒன்றிருக்கிறது, ஒரு மனிதர் படித்திருக்கிறார், ஒரு ஹதீஸை வாசிக்கிறார், ஹதீஸின்படி அமல் செய்கிறார். இவர் ஒரு புத்திசாலி என்று சொல்லலாம். கேட்டால் சொல்லுவார், ஏன் இப்படி செய்றீங்க? இல்ல, நான் இந்த ஹதீஸ இந்த கிதாபுல பார்த்திருக்கிறேன், இந்த கிதாபுல வருது, இப்படி வருது, அதனால நான் அமல் செய்கிறேன். இவர் ஒரு புத்திசாலி. ஆனால் நான் பார்த்திருக்கிறேன், நான் அமல் செய்கிறேன், எனவே நான் செய்ததை போலத்தான் இந்த அக்குறணையில உள்ள முழு பேரும் செய்யணும் என்றால் அவன் புத்திசாலி அல்ல, அவன் மடையன். அவன் புத்திசாலி அல்ல, அவன் ஒரு மடையன். நான் பார்த்திருக்கிறேன், நான் செய்கிறேன், எனவே நான் செய்ததை போலத்தான் இந்த முழு உலகமும் செய்ய வேண்டும் என்றால் அவன் சுத்தமடையன். அவன் ஒரு சுத்தமுற்றால் அவனுக்கும் இல்முக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, எனவே எதிர் வரக்கூடிய ரமலான் எங்களுக்கு தக்வாவுடைய ரமலானாக வர வேண்டும். தக்வாவுடைய ரமலானாக அது மாற வேண்டும். நாம் எப்பொழுதும் ரமலான் வந்தால் ஒரு கூட்டம் இருக்குது, ரமலான் வந்தால் நோட்டீஸ் அடிச்சே அவனோட வாழ்க்கை முடிஞ்சது. முழு ரமலானும் நோட்டீஸ்லயே வைத்திரும், நோட்டீஸ் அடிச்சு தெருவுக்கு பள்ளிக்கு பள்ளி ஒட்டுறதுலேயும் கொடுக்கறதுலேயுமே வாழ்க்கை வைத்திரும். சகோதரர்களே, கனவான்களே, ரமலான் என்பது நோட்டீஸுடைய மாதம் அல்ல, அதிகாரத்துடைய மாதம், வணக்கத்தினுடைய மாதம், சபருடைய மாதம், கோயிலுடைய மாதம். எனவே நாம் ரமலானை அதன் உரிய முறையில் அதனை முன்னோக்குவோம், அதற்கு விடை கொடுப்போம், அதனை வழி அனுப்புவோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் சவ்வாலில் தக்குவாவை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் சவ்வாலில் நாங்கள் எல்லாரும் திரும்ப எங்களை பழைய நிலைமைக்கு மாறிவிடுவோம். சகோதரே, கனவான்களே, அல்லாஹை நெருங்குவதற்குரிய மிக முக்கியமான ஒரு வழியை அல்லாஹு தஆலா எங்களுக்கு முன்னால வச்சிருக்கிறான். நபி அவங்க தன்னுடைய வாழ்க்கையில எப்பயுமே தன்னுடைய ஹயாத், தன்னுடைய வாழ்நாள் நீளமாகணும் என்று துஆ கேட்கவே இல்ல ரமலானுடைய காலத்தை தவிர. நபி அவங்க ரஜப்லயே துஆ கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அல்லாஹும்மா பாரிக்லி ஃபீ ரஜப் வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜப்லயும் ஷஅபான்லயும் எனக்கு பரக்க செய்வாயாக, வபல்லிகனி ரமலான் சொல்லுவாங்க, ரமலான் வரைக்கும் யா அல்லாஹ் என்னை விட்டு வைப்பாயாக, இந்த வாழ்க்கையை நீளமாக்குவாயாக என்று அவங்க துஆ கேட்டிருக்கிறாங்க. எனவே அல்லாஹு தஆலா இந்த ஷஅபானை அழகான முறையில் நன்மையிலும் இபாதத்திலும் தக்வாவினுடைய அடிப்படைகளும் கழித்து வரக்கூடிய ரப்பானை உரிய முறைப்படி தக்வாவோடு சிற்பால் செய்து அதே தக்வாவை அடைந்தவர்களாக அதை வழி அனுப்பி வைப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாரு எங்கட பாவங்களை மன்னிப்பாயா, எங்கட குற்றம் குறைகளை மன்னிப்பாயா, எங்கட சத்தத்தவர்களை மன்னிப்பாயா, யாரு எங்கட நிலைமைகளை சீராக்குவாயா. யா அல்லாஹ், ரஜப் எங்களுக்கு பழக்க செஞ்சதை போல ஷஅபானையும் பழக்க செய்வாயாக. ரமலானுடைய மாதத்தை அதன் உரிய முறைப்படி சவால் செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. ரமலான் என்னென்ன தக்வாக்களை எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாயோ அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், உஸ்தாதார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் பூரா உம்மத்துடைய பாவங்களையும் மன்னித்தல்வாயாக.